Alleluia, 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 alleluia. Tam padippukalil naam mudanmayagum padi. Unmaiyai arivukkum vaarthaigalaal nammai eendradukka avar virumbinaar. Alleluia. Alleluia, 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 alleluia.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆத்மாவோடு இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
மத்தேயு எழுதிய நற்செய்தி பிரிவு 8 இறை வார்த்தைகள் 28-34 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவின் மறுகரையை அடைந்து கதரேனையர் வாழ்ந்த பகுதிக்கு வந்தபோது பேய்பிடித்த இருவர் கல்லறையிலிருந்து வெளியேறி அவருக்கு எதிரே வந்து கொண்டிருந்தனர். அவ்வழியே யாரும் போக முடியாத அளவுக்கு அவர்கள் மிகவும் கொடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள், இறைமகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? குறித்த காலம் வருமுன்னே எங்களை வதைக்கவா இங்கு வந்தீர் என்று கத்தினார்கள். அவர்களிடமிருந்து சற்று தொலைவில் பன்றிகள் கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. பேய்கள் அவரிடம், நீர் எங்களை ஓட்டுவதானால் அப்பன்றி கூட்டத்திற்குள் எங்களை அனுப்பும் என்று வேண்டினர். அவர் அவற்றிடம், போங்கள் என்றார். அவை வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன. உடனே அக்கூட்டம் முழுவதும் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து நீரில் வீழ்ந்து மடிந்தன. பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்கள் ஓடிப்போனார்கள். அவர்கள் நகருக்குள் சென்று பேய் பிடித்தவர்களை பற்றிய செய்தியும் நடந்த அனைத்தையுமே அறிவித்தார்கள். உடனே நகரினர் அனைவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் பகுதியை விட்டு அகழுமாறு வேண்டிக் கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
யாரும் செல்ல முடியாத இடம். இறை இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, ஒரு கற்பனையான கதை. பள்ளி கூட்டங்கள் எல்லாம் ஒன்றாக கூடி ஒரு முடிவு எடுத்தன. என்ன முடிவு என்று பார்க்கும் பொழுது பள்ளிகள் எல்லாம் சொன்னது, இந்த ஆலயத்தினுடைய உச்சியில் ஒரு சிலுவை இருக்கின்றது. இந்த ஆலயமானது மிகப்பெரிய கோபுரத்தில் இருக்கின்றது. எனவே இந்த கோபுரத்தில் ஏறி அதனுடைய உச்சியில் இருக்கின்ற அந்த சிலுவையை நாம் தொட வேண்டும். இதை யார் முதலில் தொடுகிறார்கள் என்பதை நாம் போட்டியாக பார்ப்போம் என்று இந்த பள்ளிகள் எல்லாம் ஒரு கூடுகை செய்து ஒரு முடிவு செய்து இந்த பந்தயத்தை நாம் ஆரம்பிக்கலாம் என்று முடிவெடுத்தன. அன்னைக்கு காலையில் 6 மணி அனைத்து பள்ளிகளும் வந்தன. கோபுரத்தில் ஏறலாம் என்று முடிவெடுத்தன. அனைவருமே அந்த ஆலயத்தினுடைய கோபுரத்தில் ஏற ஆரம்பித்தது. வெயிலும் இந்த பக்கம் ஏற ஆரம்பித்தது. பள்ளிகள் எல்லாம் மேலே ஏற ஏற வெயிலும் அதிகமாக அடித்தது. அப்பொழுது ஒரு பள்ளியானது சொன்னது, எனக்கு மிகவும் சோர்வாக இருக்கிறது, என்னால் இனிமேல் 1 அடி கூட என்னால் வைக்க முடியவில்லையே என்று பின்வாங்கியது. அந்த பள்ளியின் செயலை கண்ட மற்ற பள்ளிகளும் அதோடு இணைந்து தோழமை உள்ளத்தோடு அந்த அனைத்து பள்ளிகளும் தாங்கள் எடுத்த அந்த முயற்சியை விட்டுவிட்டு கீழே இறங்கி வந்துவிட்டது. இன்னும் சில பள்ளிகள் ஏற ஆரம்பித்தன. பாதி தூரத்தை கடந்து விட்டார்கள். அப்பொழுது சூரியனானவன் உச்சகட்டத்தில் இருக்கின்றார். மிகுந்த வெப்பம் வேறு, உயரம் வேற கூடுதலாக இருக்கிறது. எங்களால் முடியவில்லையே என்று சொல்லி அதே இடத்திலேயே அனைத்தும் படுத்து உறங்கிவிட்டன. ஒரு பள்ளியானது முயற்சி செய்து கொண்டிருந்தது. அப்பொழுது அதை பார்த்த பல பள்ளிகளும் சத்தமிட்டன. உனக்கு அறிவில்லையா? வெயில் வேறு அதிகமாக அடித்து கொண்டிருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு போட்டியும் கிடையாது. இது வெற்றி பெற்றால் நமக்கு ஒரு மிகப்பெரிய பரிசும் கிடையாது. எதற்காக நீ கஷ்டப்படுகிறாய்? எதற்காக தற்கொலைக்கு நீயே வழி அமைத்து கொள்கிறாய் என்று அந்த பள்ளியானது சொன்னது. அது ஒன்றும் கேட்கவில்லை. அந்த பள்ளியானது ஏறிக்கொண்டே இருந்தது. மாலை வேளை ஆனதும் அந்த பள்ளியானது சிலுவையின் அடி வரை அது ஏறிவிட்டது. அப்பொழுதுதான் மற்ற பள்ளிகளுக்கு தெரிந்தது. அந்த ஏறிய பள்ளிக்கு காது கேட்கவில்லை. அவர்கள் கூறிய வார்த்தைகள், அவர்கள் உன்னால் முடியாது என்ற வார்த்தையானது அதனுடைய காதுக்கு எட்டவில்லை. ஆனால் அது முயற்சி செய்தது. நான் யாரும் செல்ல முடியாத அந்த மிக உயர்ந்த கோபுரத்தில் இருக்கின்ற சிலுவையை அடைய வேண்டும் என்று அது முன்னெடுத்தது. அந்த முன்னெடுப்பு வெற்றிக்கு வழிவகுத்தது. இறை இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களை, நம்ம பார்த்து பலரும் சொல்லியிருப்பாங்க, உன்னால் முடியாது, இது யாருமே ட்ரை பண்ணலை, இது யாருமே முயற்சி செய்யலை, நீ மட்டும் எதுக்கு செய்கிறா? எல்லாரும் ஒரு வழியில் சென்று கொண்டிருக்கிறார்கள், ஆனால் நீ மட்டும் வேறு வழியில் ஏன் சென்று கொண்டிருக்கிறார்? எல்லாருமே கூட்டத்தோடு கூட்டமாக நாம் போயிடுவோம். ஆட்டுக்குட்டி கூட்டத்தை போல நாமும் கூட்டத்தோடு கூட்டத்தாம சென்று விடுவோம். எதற்கு தனியாக நாம் சென்று கஷ்டப்பட வேண்டும் என்று நம்முடைய வாழ்க்கையில் பல முறை இந்த கேள்வியானது, இந்த வார்த்தையானது நம் பல வழிகளில் நாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றோம். இனிமேலும் கேட்கத்தான் போகின்றோம். அதை தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவருக்கும் சொல்லப்படுகிறது. இதோ அங்கு ஒரு கல்லறை இருக்கின்றது. அந்த கல்லறையில் இரண்டு நபர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் இரண்டு பேரும் பேய் பிடித்த நபர்களாக இருக்கிறார்கள். அங்கு சென்றால் அவர்கள் நம்மை கற்களால் எரிந்து கொள்ள பார்க்கின்றார்கள். அவர்கள் நமக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த பக்கம் எந்த ஒரு மக்களும் செல்ல முடியாத அளவுக்கு அவர்கள் தொந்தரவு கொடுக்கின்றார்கள். எனவே நாங்களும் அந்த பக்கம் செல்லவில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் யாரும் செல்ல முடியாத இடத்திற்கு தான் ஆண்டவர் செல்ல பார்க்கின்றார். அவர்களை பார்க்க வேண்டும், அவர்களை சந்திக்க வேண்டும், அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த இரண்டு நபர்களையும் ஆண்டவர் சந்திக்க போகின்றார். யாரும் சந்திக்க விரும்பாத மக்கள் அவர்கள். யாரும் அந்த பக்கம் போக முடியாத அந்த பகுதிக்கு ஆண்டவர் தன்னுடைய முன்னெடுப்பால் சென்று விடுகின்றார். சென்று அவர்களை பார்க்கின்றார். அப்பொழுதுதான் தெரிகிறது அவர்களுடைய உள்ளத்தில் தீய ஆவி இருக்கின்றது. அந்த தீய ஆவி மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதாக இருக்கிறது, மானிட மகனுக்கு பயந்து இருக்கிறது. எனவேதான் அந்த தீய ஆவியானது ஆண்டவரை நோக்கி ஒரு கோரிக்கை எழுப்புகிறது, எங்களை இந்த பன்றிக் கூட்டத்திற்கு அனுப்பிவிடும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். நம்ம பல வேளைகளை இந்த வாசகத்தை நம்ம வாசிக்கும் போது இந்த பன்றி கூட்டத்திற்குள்ளாக சாத்தானவன் சென்று விட்டான், பேயானவள் சென்று விட்டது, எனவே பன்றிக்கறி சாப்பிடக்கூடாது, பன்றிக்கறி சாப்பிட்டால் சாத்தான் நமக்குள் இறங்கி விடுவான் என்ற பலவிதமான மூட நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இறை வார்த்தையானது நம்மை மூட வாழ்க்கைக்கு அழைத்து செல்லவில்லை. மாறாக அந்த நற்செய்தியில் மிகப்பெரிய வாழ்வுக்கு செய்தியானது இருக்கின்றது. எனவே அந்த இரண்டு நபர்களையும் ஆண்டவர் சந்திக்கின்றார். அவர்களிடத்தில் இருந்த தீய ஆவியை விரட்டுகின்றார். அந்த மக்களுக்கு ஒரு புது வாழ்வை ஆண்டவர் தருகின்றார். எப்பொழுது நமக்கு வாழ்வு கிடைக்கிறது என்று பார்க்கும் பொழுது, யாரும் செல்ல முடியாத பாதையில் நாம் செல்லும் போதுதான் நமக்கு வாழ்வு கிடைக்கின்றது. இதை பல வேளைகளில் பல இடத்தில் நாம் நற்செய்தியில் நாம் அறிந்து கொண்டேதான் இருக்கின்றோம். ஒரு முறை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருக்கின்றார். இதோ மானிட மகன் மூப்பர் கையிலும், மறைநூல் அறிஞர்கள் கையிலும், அரசியல்வாதிகளுடைய கைகளிலும் அகப்பட விடுவார். அவர் சிலுவை சாவை ஏற்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கின்றார். அப்பொழுது பேதுரு சொல்கின்றார், ஆண்டவரே இது நடக்கக்கூடாது, நீ சிலுவை சாவை ஏற்கக்கூடாது என்று பேதுரு சொல்கின்றார். அப்பொழுது ஆண்டவர் பேதுருவை சாடுகின்றார். எனவே மக்கள் அனைவரும் மீட்பு பெற வேண்டும் என்றால் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த சிலுவை சாவை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய பாவத்திற்காக அல்ல, நான் செய்த செயலுக்காக அல்ல, மாறாக என்னுடைய மக்கள் வாழ்வு பெற வேண்டும், மக்கள் பாவத்திலிருந்து முழுமையாக விடுதலை பெற வேண்டும் என்றால் யாரும் ஏற்க துணியாத இந்த சிலுவை சாவை நான் ஏற்க வேண்டும் என்று ஆண்டவர் எடுத்த அந்த முன்னெடுப்பு இன்று நமக்கு வாழ்வு தருகின்றது, நமக்கு மீட்பு தருகின்றது. மேலுமாக முடுக்குவாத உற்ற நபர் ஒரு குளத்தில் இறங்கினால் எனக்கு குணமடைவேன் என்ற நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். பல ஆண்டுகளாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் யாருமே அவருக்கு முன் வந்து உதவி செய்ய வரவில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் செல்கின்றார், எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு செல் என்று அவரிடத்தில் சொல்கின்றார். எனவே யாரும் சொல்ல முடியாத வார்த்தை, யாரும் உதவி செய்யாத நபர்களுக்கு, யாரும் செல்ல முடியாத இடத்திற்கு ஆண்டவர் சென்று உதவி செய்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. மேலுமாக இன்றைய முதல் வாசகத்தை நாம் உன்னிப்பாக கவனிக்கும் பொழுது ஒரு புதிய இனம் நமக்கு கிடைக்கின்றது. எனவே ஆபிரகாமினுடைய பணிப்பெண்ணாக இருக்கின்ற ஆகார் அவருக்கு குழந்தை பிறந்து விட்டது, அந்த குழந்தையானது வளர்ந்து விட்டது. ஆனால் முறையாக திருமணம் செய்த சாராவுக்கும் குழந்தை பிறந்து விட்டது. எனவே சாரா பொறாமை கொள்கின்றார், இந்த பணிப்பெண்ணோடு நம்முடைய மகனும் உரிமை வாழ்வு பெற்ற மகனும் வாழ வேண்டுமா, விளையாட வேண்டுமா என்ற ஒரு மிகப்பெரிய குழப்பமானது அவருக்கு ஏற்பட்டது. அப்பொழுது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கட்டளை இடுகிறார், ஆகாரை நீ பாலைவனத்திற்கு அனுப்பிவிடு என்று ஆண்டவர் கட்டளை இடுகின்றார். ஆகாரும் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய சொற்களுக்கு கீழ்ப்படிந்து இது ஆண்டவர் கொடுக்கின்ற திருவுளம், நிச்சயமாக எனக்கு வாழ்வு கிடைக்கும் என்று அவர் பாலைவனத்திற்கு செல்கின்றார். யாரும் செல்ல விரும்பாத ஒரு இடம் பாலைவனம், எந்த ஒரு வசதியும் இல்லாத இடம், நீருற்றுகளே இல்லாத இடம், நமக்கு தேவையான சத்தான உணவை இல்லாத இடமாக இந்த பாலைவனம் இருக்கின்றது. அந்த பாலைவனத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது தன் பெற்றெடுத்த குழந்தையை வைத்து கொண்டு அதற்கு தூரமாக சென்று எப்பொழுது எனது குழந்தை இறந்து போகுமோ என்ற ஒரு வேதனையோடு கவலையோடு அங்கு அவள் இருக்கின்றார். எனவே யாரும் செல்ல முடியாத இடத்திற்கு கடவுளின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவர் சென்ற காரணத்தினால் ஆண்டவருடைய தூதர் அங்கு வருகின்றார், அந்த குழந்தையை காப்பாற்றுகின்றார். அந்த குழந்தைக்கான எதிர்காலத்தில் நடக்க போடுகின்ற செயலை ஆண்டவர் அவருக்கு எடுத்து காட்டுகின்றார். இந்த குழந்தையிலிருந்து ஒரு புதிய இனம் உருவாக்கப்படும் என்ற வாக்குறுதியை ஆண்டவர் கொடுக்கின்றார். அதோடு ஆண்டவர் நிறுத்தவில்லை, மாறாக ஆகாருக்கு நீரூற்றினுடைய வழியை காட்டி கொடுக்கின்றார். நீரூற்று எங்கு இருக்கிறது என்பதை அவர் சொல்லிக் கொடுக்கின்றார். அந்த நீரூற்றை அவர் பின்தொடர்கின்றார், அந்த நீரை பருகுகின்றார். அவருக்கு ஒரு புது வாழ்வு கிடைக்கின்றது. எனவே நீர் என்பது வாழ்வுக்குரிய குறியீடாக இருக்கின்றது. நீர் என்பது நமக்கு ஒரு புது வாழ்வு தருகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு குறியீடாக நமக்கு இருக்கின்றது. அந்த குறியீட்டை தான் நம்முடைய திரு அவையானது திருவருட்சாதனங்களில் பல வேளைகளில் அதை பயன்படுத்துகிறார்கள். குறிப்பாக ஞானஸ்தானத்தின் போது, திருமுழுக்கின் பொழுது இந்த நீர் தான் மையமாக காணப்படுகின்றது. நீரின் வழியாக தான் நம்முடைய பாவமானது கழுவப்படுகிறது, நீரின் வழியாக தான் நாம் புது பிறப்பை அடைகின்றோம் என்பதை இந்த பகுதியானது நமக்கு சுட்டி காட்டுகின்றது. எனவே யாரும் செல்ல முடியாத இடத்திற்கு ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். எனவே பழைய ஏற்பாட்டை நாம் திருப்பி பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய பயங்கரமான கோலியாத்து என்ற ஒரு படைவீரர் இருக்கிறார். அந்த படைவீரரை யாரும் அணுக முடியாது, அவனுக்கு எதிராக யாரும் நின்று போர் செய்ய முடியாது என்ற தருணத்தில் தாவீது என்ற ஒரு சிறுவன் முன் வருகின்றார். யாரும் போர் முடியாத அந்த நபரிடத்தில் நான் போர் செய்கின்றேன் என்று அவர் முன் வந்து போரை தொடுக்கின்றார். அந்த போரிலும் அவர் வெற்றி பெறுகின்றார். காரணம், யாரும் செய்ய முடியாத காரியத்தை தாவீது செய்த காரணத்தினால் ஆண்டவர் அவரை சிறப்பாக அபிஷேகம் செய்தார். ஆண்டவர் அவரை சிறப்பாக அழைப்பு கொடுத்தார். இஸ்ரேல் மக்களை மீட்கப் போகின்ற ஒரு உன்னதமான மன்னனாக நீர் இருக்க போகிறார், அரசனாக நீர் இருக்க போகிறார் என்று ஆண்டவர் அவரை அழைக்கின்றார், அவரை அரசராக உயர்த்துகின்றார். காரணம், யாரும் செய்ய முடியாத காரியத்தை அவர் முன்வந்து செய்த காரணத்தினால் ஆண்டவர் அவரை உயர்த்தினார் என்பதை நாம் பார்க்கின்றோம். மேலுமாக புனிதருடைய வாழ்வில், அதுவும் குறிப்பாக நம்முடைய இந்திய நாட்டிற்கு வந்த புனித சவேரியார் அவருடைய வாழ்க்கையிலும் பார்க்கின்றோம். எனவே ஆசிய கண்டத்திற்கு, அதுவும் குறிப்பாக இந்தியாவுக்கு நற்செய்தியை அறிவிக்க யார் வர வேண்டும் என்று அவர் அழைப்பு கொடுக்க போது பலரும் முன்வரவில்லை. ஆனால் சவேரியார் முன்வருகின்றார். மிகப்பெரிய பணக்கார ஐரோப்பிய கண்டத்தையெல்லாம் விட்டுவிட்டு ஏழை மக்களாக இருக்கின்ற இந்த ஆசியா கண்டத்தில், அதுவும் இந்திய மக்களுக்கு, நான் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவித்தே தீருவேன் என்று உறுதியோடு வருகின்றார். படைப்பனத்திற்கும் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற ஆண்டவருடைய வாக்குக்கு இணங்க அவர் இறை வார்த்தையை பறைசாற்றி வருகின்றார். பலரும் விரும்பாத பகுதி, பலரும் தானாக முன்வந்து செய்யக்கூடாத அந்த பணியை புனித சவேரியார் ஏற்று செய்த காரணத்தினால்தான் இன்று நாம் அனைவரும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்றால் அவர் அன்று விதைத்த விதைதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே யாரும் முன்வராத இடத்தில் அவர் முன் வந்ததால் இன்று நாம் வாழ்வு பெறுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நற்செய்தியோடும் இந்த முதல் வாசகத்தோடும் நாம் நம்முடைய வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பணி செய்ய வேண்டுமென்றால், குறிப்பாக அரசு சார்ந்த ஒரு பணி செய்ய வேண்டுமென்றால், அனைவரும் கண்டிப்பாக சொல்வது, அங்கு நீங்கள் கையூட்டு கொடுத்தால்தான் நிச்சயமாக காரியங்கள் நடைபெறும், நீங்கள் லஞ்சம் கொடுத்தால் மட்டும்தான் அங்கு வேலை நடக்கும் என்று பலரும் சொல்வதை நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நாம் எப்பொழுது நேர்மையாக இருக்கின்றோமோ, யாருக்கும் அஞ்சாமல் கடவுளுக்கு மட்டும் அஞ்சக்கூடிய அந்த பேரின்ப வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது, நாம் அவர்களை விட்டுவிட்டு நாம் தனியாக தெரிவோம். எப்பொழுது நாம் தனியாக தெரிகின்றோமோ, எப்பொழுது நாம் தனியாக நிற்கின்றோமோ, எப்பொழுது நாம் தனிப்பட்ட வழியில், கடவுள் கொடுக்கப்பட்ட வழியில் நாம் சொல்கின்றோமோ, நிச்சயமாக நமக்கு வாழ்வு கிடைக்கும், அதுவும் நேர்மையான வாழ்வு கிடைக்கும் என்பதை ஆண்டவரின் நற்செய்தியின் வாயிலாக நமக்கு அறிவுறுத்துகின்றார். எனவே யாரும் செல்ல முடியாத பகுதிக்கு, யாரும் அணுக முடியாத நபர்களை ஆண்டவர் அணுகிச் செல்கின்றார். நம்முடைய வாழ்விலும் பல நபர்கள், பல இடத்திற்கு நாம் இன்னமும் செல்ல முடியாத இடத்திற்கு நாம் இருக்கின்றோம். பல நபர்களை அணுக முடியாத தூரத்தில் நாம் இருக்கின்றோம். ஏழை மக்களை தேடி நாம் இன்னும் செல்ல வேண்டும். ஏழைகளுடைய வாழ்வினுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக நாம் முன்வர வேண்டும். இப்படிப்பட்ட ஏழை மக்களுக்கு நாம் தான் வாழ்வு கொடுக்கின்ற கருவியாக இருக்க வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் இன்று விரும்புகின்றார். அதற்காக ஆண்டவர் நமக்கு தேவையான நல்ல இறை வார்த்தையும் வல்லமையும் அருளையும் ஒவ்வொரு நாளும் நாம் தந்து கொண்டுதான் இருக்கின்றார். எனவே அணுக முடியாத நபர்களை, செல்ல முடியாத இடத்திற்கு எவ்வாறாக ஆண்டவர் சென்றாரோ அவரை போல நாமும் செல்வோம். இறை ஆட்சியை இந்த மண்ணில் நாம் விதைப்போம், வளர செய்வோம், செழிக்க செய்வோம். அதற்கான வரவேண்டி தொடர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியில் நாம் அன்றாடுவோம். வாருங்கள்.